பவள விழா காணும் பேராசிரியர் க. சிவத்தம்பி குறித்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலை துறை தலைவர் பேராசிரியர் சி. மௌனகுரு அவர்கள் வழங்கும் ஒலிப்பகிர்வை அடுத்து கேட்போம். வணக்கம்.
வணக்கம். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுக்கு 71 வயது ஆகிவிட்டது. இன்று அவர் ஓய்வு பெற்ற நிலையிலே ஓய்வு பெறாதவராக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆய்வாளராக, விமர்சகராக, அறிஞராக, சிந்தனையாளராக அவர் இன்று தமிழர் மத்தியிலும் பிறர் மத்தியிலும் கணிக்கப்படுகின்றார். இந்த ஆய்வாளர் விமர்சகருக்கும் அப்பால் அவர் ஒரு நடிகர் என்பதும், ஒரு நாடக எழுத்தாளர் என்பதும், நாடக நெறியாளர் என்பதும், ஈழத்து நாடக வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு என்பதும் பலர் அறியாத ஒரு விஷயமாகும். நான் இங்கு அவருடைய நாடக விஷயங்களையும் அவரோடும் எனக்கும் இருந்த உறவுகளையுமே அழுத்தி கூற விரும்புகின்றேன். எனக்கும் பேராசிரியருக்குமான உறவு 48 வருட கால உறவு, ஏறத்தாழ அரை நூற்றாண்டு கால உறவு வரலாம். ஈழத்தின் வடபால் பிறந்த ஒருவர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள், ஈழத்தின் கிழக்கிலே பிறந்தவன் நான். இந்த இரண்டையும் இணைத்து வைத்த பெருமை நாடக கலைக்கு உரித்தென்று இப்போது நான் யோசித்து பார்க்கின்றேன். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களை நான் சந்தித்தது 1959 ஆண்டிலே. அப்போது நான் 17 வயது மாணவனாக பந்தாரம்புல மத்திய கல்லூரியிலே பயின்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு கூத்து ஒன்று அங்கே தயாரிக்கப்பட்டது. அந்த கூத்தை பார்ப்பதற்காக பேராசிரியர் வித்யானந்தனுடன் பேராசிரியர் சிவத்தம்பியும் வந்திருந்தார். இரண்டு பெரிய ஆகிருதிகளும் அந்த கூத்தை வெகுவாக ரசித்தார்கள். அந்த கூத்திலே நான் சிவபேடனுக்கு ஆடினேன். கையிலே வில்லம்புடன், ஒப்பனையுடன் அவர்களை கூத்து முடிய சந்தித்த போது அந்த இரு பெரியவர்களும் கூத்தாடிய எல்லா மாணவர்கள் சும்மந்து கண்ணன் தடவி எங்களை அவர்கள் வாஞ்சையுடன் பார்த்தார்கள். அந்த பார்வை, அந்த நெருக்கம், அந்த உறவுதான் எனக்கும் பேராசிரியர் சிவத்தம்பிக்கும் இடையில் ஏற்பட்ட முதலாவது உறவாக அமைந்தது. அதன் பின்னால் அந்த கூத்தினை பேராதனை பல்கலைக்கழக மேடையிலே மேடையேற்றினார்கள். அப்போது நிறைந்து ஆதரவு கிடைத்தது. அங்கே மேடையேற்றும்படி கூறியிருந்தவர் கூட பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் தான். 61 ஆண்டிலே பேராதனைக்கு பல்கலைக்கழகத்துக்கு படிக்கப் போகின்ற சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. கிழக்கு மாகாணத்தில் இருந்து மிக குறைவானதுதான் அப்போது பல்கலைக்கழகத்துக்கு படிக்க செல்வார்கள். எங்கள் காலத்து சென்றதாக எனக்கு ஞாபகம். 60 ஆண்டுகளிலே நானும் ஒருவனாக அங்கு சென்றேன். என்னுடன் கூட பல கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அப்போதுதான் பேராசிரியர் சரச்சந்திரா அவர்கள் சிங்கள நாடக உலகிலே கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தார். சிங்கள மரபுபடி நாடகங்களை அடிப்படையாக வைத்து அவர் மனமே சிங்கப்பாக்கு போன்ற சிறந்த நாடகங்களை தயாரித்திருந்தார். அது சிங்கள நாடக தனித்துவம் கொண்ட சிங்கள நாடகங்களாக வெளியிலே அறியப்பட்டிருந்தன. அதற்கு மிகுந்த வரவேற்பு இருந்தது. சரச்சந்திரா ஒரு நல்ல மனிதர், மிகவும் இன சௌஜன்யத்தை விரும்புகின்ற ஒரு நல்ல புத்திஜீவி. அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருந்தார், தமிழ் கூத்திலிருந்தும் நான் சில அம்சங்களை எடுத்துக்கொண்டேன் இந்த மனமே சிங்கபாக நாடகங்களுக்கு என்று ஒத்துக்கொண்டிருந்தார். இவற்றை பார்த்த பொழுதுதான் பேராசிரியர் வித்யானந்தம் போன்றோருக்கு இருந்து தமிழருக்குரிய ஒரு தேசிய அளவு நாடக வடிவத்தை உருவாக்க முடியாதா என்ற சிந்தனை தோன்றி இருந்தது. அதற்கு அடித்தளமாக மட்டக்களப்பு கூத்துக்கள் அமைந்திருந்தது. மட்டக்களப்பு கூத்திலே தான் அந்த தாளக்கட்டுகளும் ஆடுகளும் நிறைந்திருந்தன. அவற்றை அடிப்படையாக கொண்டு பேராசிரியர் வித்யானந்தன் இத்தகைய நாடகங்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அவா கொண்டிருந்தார். இதற்கு பின்புலமாக இருந்தவர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள். நாங்கள் பேராதனைக்கு போன போது வித்யானந்தன் அவர்கள் கூத்துக்களை போட ஆரம்பித்தார். எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது, பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது 61 கர்ணம்பூர், 62 நொண்டி நாடகம், 64 ராவணேசன், 65 வாலிபர் என்று மட்டக்களப்பின் தென்மோடி வடமோடி நாடகங்களை பேராசிரியர் சரஜேந்திரா பாணியிலே வித்யானம் தயாரிக்காம அந்த காலம்தான். காலனித்துவ சிந்தனைகளாலும் மேற்கு மேகைய நோக்கத்தாலும் மூடிக்கொண்டிருந்த சூழ்ந்திருந்த அந்த பேராதனை மண்ணிலே மக்கள் ஒலியும் சலங்கை ஒலியும் கேட்க ஆரம்பித்தது. கிராமிய சூழலில் அமைந்த கிரா கூத்துக்கள் ஆட ஆரம்பித்தன. வியப்போடு அவற்றை தமிழ் மாணவர்கள் பார்த்தார்கள். ஒரு கலக்கு கலக்கியது பேராதனை பல்கலைக்கழகம். எப்படி சிங்கள மாணவர்கள் மத்தியிலே பேராசிரியர் ரவிச்சந்திரா அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே தாக்கத்தை பேராசிரியர் வித்யானந்தன் பேராசிவத்தம்பி உதவியுடன் தமிழ் மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தினார். அந்த அருமையான காலங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றது. அப்போதுதான் பேராசிவத்தம்பி அவர்களை பற்றி மெல்ல மெல்ல அறிய ஆரம்பித்தேன். அவர் அதற்கு முன்னரேயே பேராசிரியர் கணவதிப்பள்ளியினுடைய நாடகங்களில் நடித்திருக்கின்றார். அவர் மாத்திரமல்ல பேராசிரியர் கைலாசபையும் நடித்திருக்கின்றார். அவர் ஒரு மேடை நடிகராக இருந்திருக்கின்றார். அதே போல அவர் ஒரு வானொலி நடிகராகவும் இருந்திருக்கின்றார். அவருடைய விதானியா வீட்டில் என்கின்ற நாடகத்திலே அவர் பாத்திரம் மிகவும் பிரபலியமான பாத்திரமாகவும் அதேபோல நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்கின்றார். இவ்வங்கனமாக இந்த ஆய்வுத்துறைக்கு வர முதல் ஒரு நாடக கலைஞனாகத்தான் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் அறிமுகமாகியிருந்தார். இதை பற்றி கனகசந்திநாதனுடைய எழுத்திலக்கிய வளர்ச்சியிலே குறிப்பிடுகின்ற பொழுது நடிப்பிலே அவர் சிறந்தவர் என்பதாக குறிப்பிட்டது எனக்கு ஞாபகத்திற்கு இருக்கின்றது. ஆராய்ச்சியாளர் என்பதை விட அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் தான் பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய நாடக படைப்பாக்கள் பணிகளை நான் அருகில் இருந்து அவதானித்தது மாத்திரமில்லை, அவரிடம் கனவும் அதிகம் பிறவும் கூடியதாக இருந்தது. இந்த கூத்துக்கள் எப்படி சுருக்கலாம் என்பதை எனக்கு அவர் மிகவும் அதிகமாக விளங்கப்படுத்தினார். அந்த கர்ணன்போர் நொண்டி நாடகம், ராவணேசன் போன்ற நாடக கர்ணன்போர் நொண்டி நாடகம் இரண்டையும் மட்டக்களப்பு மரபடி நாடகங்களிலிருந்து நாங்கள் சுருக்கினோம். நான் என்னைத்தான் சுருக்குவதற்கு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஏற்கனவே கூத்து கொஞ்சம் பயிற்சியம் இருந்தபடியால் அதை நான் செய்வது இலகுவாக இருந்தது. ஆனால் முழு ஆலோசனைகளையும் தந்தவர் பேராசிரியர் சிவத்தம்பியும் வித்யானந்தன் அவர்களும் தான். எப்படி கூத்துக்களை சுருக்கலாம் என்பதை பற்றி பிறகு அந்த கூத்துக்களை மேடைகின்ற பொழுது இந்த கூத்தின் வீரியம் கெடாமல் ஒரு வட்டக்கிழதைக்குள் ஆடப்பட்ட ஒரு கூத்தினை எப்படி படைச்சட்டம் மேடைக்குள் போடலாம் என்பதை அதனுடைய வீரியமும் அதனுடைய தன்மையும் கெடாமல் அதனுடைய தாற்பயங்களை புரிந்து கொண்டு மேடையிலே போட வைத்தவர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களாவர். அவர்களோடு நான் வேலை செய்த ஒன்றிரண்டு கட்டங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றன. முக்கியமாக ராவணேசனிலே ஒரு கட்டம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. மிக சூராசியமான கட்டம் என்று நான் நம்புகின்றேன். இந்த ராவணேசன் வழக்கமான மட்டக்களப்பு கூத்துப்பாணியிலே இருந்து வித்தியாசமான உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் என்று சொன்னால் மட்டக்களப்பு கூத்துக்களிலே பொதுவாக கூத்துக்களிலே ஒரு நெரேட்டிவ் தியேட்டராக இருக்கும், ஒரு எடுத்துரை அரங்காகத்தான் அது இருக்கும். ஆனால் அதிலே பாத்திர பண்புகள் வராது. ராவணேசனை ஒரு பாத்திர குணாம்சம் பொருந்திய ஒருத்தனாக மாற்றுவதற்கு பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் விரும்பினார்கள். டஜிக் ஹீரோ என்று கூறுவார்கள், தும்பியல் நாயகனாக அவனை படைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தும்பியல் நாயகனை எங்கே காணலாம் என்று சொன்னால் கிரேக்க நாடகங்களிலே காணலாம். கிரேக்க நாடகத்திலே விதிக்கும் மனிதனுக்கும் நடக்கும் போட்டியிலே மனிதன் விழுவான். அந்த வீழ்ச்சியோடு தும்பியலாக இருக்கும். பல நல்ல குணங்கள் இருந்தும் ஒரு தீய குணம் காரணமாக தன் வீழ்ச்சியை தானே தேடிக்கொள்பவன் தான் தும்பியல் நாயகன். ராவணேசனை அப்படி ஒரு தும்பியல் நாயகனாக மாற்ற வேண்டும் என்று சிவத்தம்பி அவர்கள் கூறினார்கள். அதன்படி அவர் தான் எனக்கு கம்பராமாயணத்தின் யுத்தகாண்டத்தை படிப்பிட்டார்கள். என்னைத்தான் எழுதும்படி கேட்டுக்கொண்டார். எப்படி அவனை சிந்தித்தான், எப்படி போனான், எப்படி அவங்க தும்பியல் தான் அடித்தளம் போடப்படுகின்றது என்பதை யுத்தகாண்டத்தை படிப்பதன் மூலமாக அவர் கூறி அந்த பாத்திரத்தை உருவாக்கும்படி கேட்டுக்கொண்டார். இதன் விளைவாகத்தான் ராவணேசன் உருவாகியது. இந்த ராவணேசன் நாடகத்திலே அவர் கூத்தை ஒரு நாடகமாக மாற்றுகின்ற முயற்சியிலே பேராசிரியர் வித்யானந்தனுக்கு அவர் நிறைய உதவியாக இருந்தார். அவர் சொல்லுவார், ஆட்டம் நடிப்பாக மாற வேண்டும் என்று கூறுவார். பாட்டை நடிப்பாக எப்படி வைரமுத்தவர்கள் மாற்றினார்களோ அதே போல ஆட்டத்தை நடிப்பாக மாற்ற வேண்டும் என்று அடிக்கடி பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் கூறுவார்கள். முக்கியமாக ராவணேசனுடைய பிரதி உருவாக்கத்திலே அவர் உதவியாக இருந்தார். அது மாத்திரமல்ல கர்ணம்பூர் நொண்டி நாடகம் ராவணேசனுக்கு உதவி தயாரிப்பாளராகவும் அவர் இருந்தார். சுவராசியமான விஷயம் என்னவென்று சொன்னால் கர்ணம்பூரில் தயாரிப்பாளர் அதாவது நிறையாளர் பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள், தயாரிப்பாளர் உதவியாளர்கள் பேராசிரியர் கைலாசத்தையும் சிவத்தம்பி அவர்கள், புறவை வந்த நாடகங்களுக்கு எல்லாம் உதவியாளராக இருந்தவர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள். பாடல்களை தெளிவாக பாடுதல், உணர்ச்சி புலப்பட பாடுதல், சில சொற்களை எடுத்தும் சில சொற்களை படுத்தும் பாடுதல் என்று பாடும் முறைமையினை வகுத்து தந்தமையோடு அந்த வட்டக்கலையில் ஆடப்படுகின்ற ஆட்டம் முறையினை படச்சிட்டம் அடைக்கு அமைய ஆடும் முறையினையும் எமக்கு விளக்கியவர் சிவத்தம்பி அவர்கள். காரணமாக ராவணேசன்ல ஒரு ஒரு காட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. ராவணேசன் அந்த படையை அனுப்புகின்ற கட்டம், நான் தான் ராவணனாக நடித்தேன், மிகவும் மிகுந்த பயிற்சி எனக்கு அவர் தந்தார்கள். அவன் நீலன், சிங்கன், மகரக்கண்ணன், குருதிக்கண்ணு என்று அணியணியாக ராவணன் அரக்க தளபதிகளை படையுடன் ராமனுக்கு எதிராக ஏவுகிறான். அதற்கு பின்னணியாக பேராசிரியர் சண்முகதாஸ் அப்போது விரிவுரையாளராக இருந்தார். அவர் கணீர் என்று போவதோ எனது வீரம், வீழ்வதோ புகழ் என்று நீ அழிசூல் செங்கையோ சேனையோடு சிங்கனை அனுப்பி வைத்தான் என்று பாடலை படிரண்டு பாடினவுடன் அந்த ராவணனாக நான் நடித்த நான் பாடலுக்கு அபிநயித்து மெல்ல நடந்து மற்ற ஓசைக்கு தக திரும்பி ஆடி வேகமாக ஆடி சுழன்று மேடையின் வலதுகள் மேடைக்கு வந்து இரண்டு கைகளையும் தூக்கி பறகளை அனுப்பி வைப்பேன். தொடர்ந்து ஒலிக்கின்ற பறையும் உடுக்கும் மத்தளமும் சங்கும் படை போவது போன்ற பிரமே ஏற்படுத்தும். திடீரென்று அவை நின்றதும் ராவண உடலிலே சோறு சோறு தோன்றும், மேடையில் அமைதியிலவும் படைகள் அழிந்து போகின்ற உணர்வு பெறும். பிறகு மீண்டும் படையனுப்புவதற்காக அடுத்த பாட்டு சண்முகதாஸ் பாடுவார்கள். இவ்வண்ணமாக கூத்திலே இல்லாத ஆனால் கூத்தை அடித்தாதமாக கொண்ட காட்சி அமைப்புகளை மிக அற்புதமாக உருவாக்கினார் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள். அதேபோல் ராவணனும் போரிடுகின்ற கட்டத்தை அவரே படைத்தார். கூத்திலே அப்படி ஆடுவதில்லை, மிக லாபகமாக மிக வேகமாக அந்த கடைசி ஆட்டத்தை ஆடி அவர்கள் முடிப்பார்கள். எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. ஒரு நாள் ஒத்திகை நடந்து கொண்டிருக்கின்றது. ராவணேசன் நாடகம். ராவணேசனாக நான் நீலன், மகரன், குருதிக்கண்ணன் எல்லாவரையும் அனுப்பி இந்திரஜித்தையும் அனுப்பி உறவுகளை இழந்து எல்லாம் போய்விட்டார்கள், இனி யுத்தத்திலே வெல்ல முடியாது என்கின்ற நிலையிலே ராவணன் நிற்கின்றான். அந்த அவனுடைய சோர்வு, துக்கம், துயரம், வெக்கம், கோபம் எல்லாவற்றையும் வேண்டும் முயற்சி எடுத்து நடிக்கின்றேன். பயிற்சியின் போது சிவத்தம்பி தலையாட்டி போட்டு சொல்கிறார், போதாது என்று சொல்லி அருகிலே சிங்கானோடு பேராசிரியர் வித்யானந்தன் நிற்கிறார், உன்னிப்பாக பார்த்தபடி நிற்கிறார். மீண்டும் மடிக்கிறேன். வித்யானந்தன் அவர்களும் திருப்தி என்று தலையசைக்கிறார். இருபெரும் முகத்திலும் திருப்தி இல்லை, என்னாலே மேலே நடிக்க முடியவில்லை, சோர்ந்து போகிறேன். அப்போது எனக்கு வயது 22-21 இருக்கும் நம்புகின்றேன். சிவத்தம்பி என்னை அழைக்கிறார்கள் தனியே. ராவணேசன் யுத்தகாண்டத்தின் தோல்வியை விளக்கி கம்பன் பாடலையும் ஒன்றையும் கூறி விளக்குகிறார். தோல்வியுமே தோல்வி பெற்ற ராவணன் வாளினை பார்க்கிறான், தன் தோளினை பார்க்கிறான், வலியதன் கைகளை பார்க்கிறான், இறுதியின் நாணத்தால் குறுகி சிரிக்கிறான், அழுகிறான், கோபிக்கிறான், வெக்கப்படுகிறான். இதற்கான பாடலை கூறி, கம்பனுடைய பாடலை கூறி, இந்த கம்பன் கடைசி அடியிலே நகும் அழும் முனியும் நானும் என்று கம்பர் கூறுகிறார். எங்கே சிரியும் அழும் கோபியும் நாணப்படும் இந்த உணவுகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் மாறி மாறி முகத்திலே கொண்டு வாரும் என்று அவர் ஆக்கியம் இடுகிறார். அவர் கூட்டை உருவாங்கிக் கொண்டேன். என்னை கொஞ்சம் நேரம் தாருங்கள் என்றேன். ஒரு சின்ன இடைவேளை, நாங்கள் பழகி கொண்டிருந்த விரிவரை மண்டபத்துக்கு அருகிலே தான் பாத்ரூம் இருந்தது. சுற்றி வர இலை கண்ணாடி போய் நடித்து பார்க்கின்றேன். திருப்பி திருப்பி நடித்து பார்க்கின்றேன். திருப்பி ஓரளவுக்கு வருகின்றது மனதில்லை. மீண்டும் வந்து அவர்கள் முன்னால் நின்று செய்யலாம் என்றேன். ஒத்திகை மீண்டும் ஆரம்பமாகின்றது. நாங்கள் காட்சி செய்த போது வித்யானந்தன் அவர்கள் முகமும் சிவத்தம்பி அவர்கள் முகமும் மலர்ந்ததும் ஒத்திகை முடி அவர்கள் வந்து பாராட்டியதும் என் வாவின் மறக்க முடியாத கணங்கள் ஒன்று. இன்று அதை இணைத்து நினைத்து மகிழ்வேன் நெகிழ்வேன். செதுக்கிய அந்த சிற்பிகள் மீது மிகுந்த மரியாதையிடம். கூத்தை நாடகமாக்கிய அந்த காலகட்டங்களிலே தான் கிழக்கத்திய நடிப்பு முறை, ஈஸ்டர்ன் மெத்தட் ஆஃப் ஆக்டிங் என்கின்ற ஒன்று உண்டு என்ற எண்ணத்தை எனக்குள் பொறிபுற விழுந்தது. இத்தனை சிக்கலான ஆட்டங்களும் தாளக்கட்டுகளும் சிலமையான பாடல்களும் கொண்டு கூத்து எப்படி ஒரு கிராமிய நாடகமாக இருக்க முடியும் என்று என்னிடம் கேட்பார் சிவத்தம்பி அவர்கள். அக்னி குஞ்சாக என் மனதுக்குள் புகுந்த அந்த அவருடைய கருத்து தான் எனது மட்டக்களப்பு மரபடி நாடகம் என்ற PhD ஆய்வாக விரிந்தது. 663 பக்கங்களிலே அது வந்திருக்கின்றது. அது தமிழருடைய செழுமை பிறந்திய நாடக மரபுள் ஒன்று கூத்து என்றான். எப்படி டயனோசராசை வைத்துக்கொண்டு தயனசுராசனுடைய எலும்பை வைத்துக் கொண்டு தயனசுராசை உருவாக்கினார்களோ அதே போல இந்த கூத்தை வைத்துக் கொண்டு தமிழருக்கான ஒரு சிறுமபுரிய பழைய நாடக மரபை உருவாக்க வேண்டும் என்பதற்கான உத்வேகத்தை அன்று எங்களுக்குள் நினைத்தவர் சிவத்தம்பி அவர்கள். உலகம் அறியாத காலத்தில் உலக தழுவிய பல விஷயங்களை எமது வயதுக்கும் அறிய மக்கள் திணித்து எம்மை செதுக்கி செதுக்கி உருவாக்கியவர்களுள் முக்கியமானவர்கள் சிவத்தம்பியும் பேராசிரியர் வித்யானந்தனும் அவர்கள். அந்த உறவு பிறகு நன்றாக விரைந்தது. பிறகு அவருடைய உறவு எனக்கு கொழும்பிலே கட்டியது. கொழும்பிலே அப்போது அவர் நாடக குழு தலைவராக இருந்தார் பேராசிரியர் வித்யானந்தனுக்கு பின்னால். அப்போது அவர் ஒரு முக்கியமான காரியத்தை செய்தார். ஈழத்தின் தமிழர் வாழ் பிரதேசங்களுக்கெல்லாம் சென்று அந்த கூத்து மரபை செழுமையான மரபுகளை அறிகின்ற பணியிலே எங்களை ஊக்குவித்தார். முக்கியமாக அவருடைய பிரதிநிதிகளாக நானும் சண்முகசுந்தரம் அவர்களும் எல்லா இடங்களுக்கும் சென்றோம். அப்போதுதான் வன்னியிலே ஒரு பெரிய மகாநாட்டம் ஒன்றை கூட்டி கோலங்கு செய்தார் சிவத்தம்பி அவர்கள். நான் நம்புகின்ற 71 72 அணிந்திருக்க வேண்டும். வன்னி கலைகளை வெளியிலே கொண்டு வருகின்ற முயற்சி தான் அது. வன்னி மாநிலத்திலே இருக்கின்ற கூத்து, கரகம், கோவலன் கூத்து, சிலம்புகூரல், குடக்கூத்து போன்ற பல்வேறு கலைகளை வெளியிலே கொண்டு வருகின்ற முயற்சியிலே சண்முகசுந்தரம் அவர்களும் பேராசிவத்தினர்களும் முன்னிற்கின்றார்கள். அவர் முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்திலே தான் கொழும்பிலே காசிசிய சுந்தரலிங்கம் போன்றவர்கள் நாடகங்களை போடுகின்றார்கள். சுந்தா என்று அறியப்பட்ட அந்த பிபிசி சுந்தரலிங்கத்தின் வீட்டில் தான் நான் குடியிருந்தேன். அந்த 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 வீடுக்கு மேலே இருக்கின்ற அந்த மொட்டை மாடியிலே தான் இந்த நாடகங்கள் அதிகமாக நாடகங்கள் பழகப்பட்டன. அந்த அந்த மொட்டை மாடியிலே இருந்து கொண்டு சுந்தா, கைலாசபதி, சிவத்தம்பி எல்லோரும், சூழ்ந்த சிசிஎஸ், நான், சுந்தர்லிங்கம் போன்றவர்கள் அந்த நாடகங்களை பழங்கிய அற்புதமான காலங்கள் அந்த கொழும்பிலே இருந்த காலங்கள். பிறகு 80களுக்கு பிறகு நான் யாழ்ப்பாணம் வந்து விடுகின்றேன். அப்போது பேராசனை இப்ப இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிவத்தம்பி அவர்கள் நுண்கலைத்துறை தலைவராக வந்து விட்டார். அவர் ஏற்கனவே நுண்கலைத்துறை பிரிவினராக இருக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தது. யாழ்ப்பாணத்தில் ஒரு புதிய நாடக மரபு உருவாக ஆரம்பிக்கின்றது. அந்த நாடக மரபுக்கு பின்புறமாக இருந்து ஊக்கு சக்தி கொடுத்தவர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள். நான் அப்போது பல நாடகங்களை தயாரித்தேன். என்னுடைய எல்லா நாடகங்களுக்கும் அவருடைய ஆலோசனை எனக்கு இருந்தது. முக்கியமாக புதியோரு கூட தயாரிக்கப்பட்ட போது அவர் ஸ்டானிசஸ்கி மெத்தட்டை எப்படி கொண்டு வரலாம் என்பதை அந்த நடித்த பலருக்கு அவர் பழக்கினார். அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். ராவணசில் எப்படி ஒரு ஈஸ்டர்ன் மெத்தட் ஆஃப் ஆக்டிங்கை கற்றுக்கொண்டேனோ அதே போல ஒரு ஸ்டானிசஸ்கி மெத்தட்டை பேராசிரியர் சிவத்தன்மை கூட கற்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கிடைத்தது. அதற்கு பின்னால் நான் இங்கே வந்து விடுகின்றேன். கட்டக்கடப்புக்கு வந்து விடுகின்றேன். பேராசிரியர் சிவத்தன்மை ஓய்வு பெற்று விடுகின்றார். அவர் நாங்கள் இங்கே அழைக்கின்றோம். அவர் இங்கே வருகின்றார். இரண்டு வருடங்கள் இந்த மட்டக்களப்பு மனிதர் அவர் இருக்கின்றார். இங்குள்ள பாரம்பரிய கலைகளை மீளவும் தோண்டி அடிப்பதிலும் அதை கொண்டு வருவதிலும் எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்தார். அந்த பின்னணியிலே தான் இங்கு நாங்கள் லயம், இன்னியம், ராவணேசன், கிழக்கிசை போன்ற பல விஷயங்களை எங்கள் நுண்கலைத்துறை செய்கின்றது. மிகவும் உதவியாக இருந்தார். எங்களுடைய விவானந்தி சிந்தன கல்லூரி தனியாக இயங்கிய போது அதை பல்கலைக்கழகத்தோடு இணைக்க வேண்டும் என்று பொதுமக்களும் பல்கலைக்கழகம் விரும்பிய போது அதற்கான வரைவுகளை அவர் எங்களுடைய தயாரித்தார், வழிகாட்டினார், சிலபஸ்களை போட்டார். இவ்வண்ணமாக நான் என்ன கூற வருகின்றேன் என்று சொன்னால், 60களிலே இருந்து 80கள் வரை 2007 வரை அவருடைய உறவு நாடகத்துக்கூடாக வளர்ந்து வந்த உறவாக காணப்படுகிறது. இப்போது அவர் மிகவும் ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கின்றார். ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட்டு என்னுடைய உரையை நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். சிவத்தம்பி அவர்கள் நான் அவதானித்த போது அவர் எனக்கு ஒரு தந்தை போலத்தான் எப்போதும் இருப்பார். உரிமையோடு பேசிக் கொள்ளுவேன், நானும் உரிமையோடு அவருடன் சண்டை விட்டுக் கொள்ளுவேன். சண்டை பெறும், சமாதானம் பெறும், தந்தைக்கும் மகனுக்கும் உரிய எல்லா மோதல்களும் அதிலே பெறும். ஆனால் அடிநாதமாக ஓடுவது ஒரு பாசம்தான். அந்த அந்த உறவுதான் ஸ்தாயி பாவமாக எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். ஆரம்ப காலத்திலே அவர் தத்துவத்தின் அடியாகத்தான் எல்லாவற்றையும் விளக்க முயன்றார். ஆனால் பிற்காலத்திலே நான் அவர்களிடம் ஒன்று அவதானித்தேன், நடந்து கொண்ட எல்லா விஷயத்தையும் நடைமுறைகளையும் தத்துவமாக உருவாக்க முயன்றார். அதை எப்படி கூறலாம் என்று சொன்னால், விளக்க முயன்ற காலம் பழைய காலமானால் விளங்க முயன்ற காலம் பிற்காலமாக காணப்படுகின்றது. நாடகத்துக்கூடாக மக்களை அறிய முயன்றார், தமிழர்களை அறிய முயன்றார், பண்பாட்டை அறிய முயன்றார். பண்பாட்டின் வலிமையிலே அவர் மிகவும் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். ஆனபடியால் தான் அவர் இந்த பொருளாதார கட்டுமானத்துக்கும் அப்பால் சென்று பண்பாட்டடியாக தமிழ் மக்களை புரிந்து கொள்ள அவர் முயன்றார் என்று கூறலாம். சுருக்கமாக நான் கூறுவதானால், பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் ஆய்வாளர், விமர்சகர், அறிஞர், சிந்தனையாளருக்கு அப்பால் ஒரு நடிகர், நாடக எழுத்தாளர், நாடக நெறியாளர், மரபொழி நாடகங்களை செம்மப்படுத்தியவர், சமய நாடகத்திற்காக பாவித்தவர், நாடகமும் அரங்கியல் ஒரு பாடநவை ஆக்கியவர், நாடக விமர்சகர், நாடக கலைஞர்களை உருவாக்கியவர், மரபொழி நாடகங்களை பதிப்பித்தவர், இத்தனைக்கு மேலாக ஒரு நாடக ஆய்வாளர், ஒரு பாரம்பரியத்தை தனக்கு பின்னால் உருவாக்கி விட்டு சென்றவர். நான் நம்புகின்றேன் இந்த பகுதி இன்னும் விரிவாக எழுதப்படுகின்ற பொழுது அவருடைய இன்னொரு ஆளுமையின் முகம் வெளியே தெரிய வரும்.
பவள விழா காணும் பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து தமது பணிகளை தொடர வேண்டும் என்று நாம் எல்லோரும் வாழ்த்துவோமாக. பவள விழா காணும் பேராசிரியர் க. சிவத்தம்பி என்கின்ற இந்த ஒலி ஆவண பெட்டக நிகழ்ச்சியிலே பேராசிரியர் மௌனகுரு, பேராசிரியர் பாலசுகுமார், பேராசிரியர் அம்மங்கிளி முருகதாஸ், பேராசிரியர் வி. அரசு, திரு ரவி அருணாசலம், திருமதி சுமத்ரி பிரான்சிஸ் ஆகியோர் கலந்து சிறப்பித்தார்கள். ஒலிப்பகிர்வினூடே தமது கருத்துக்களை வழங்கிய இந்த அனைத்து கல்விசார் நெஞ்சங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த ஒலி ஆவண முயற்சியிலே எனக்கு உறுதுணை புரிந்த திரு கிபி அரவிந்தன் மற்றும் தமிழ்நாதம் இணையதள நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்கள் இதுவரை கேட்டது பவள விழா காணும் பேராசிரியர் க. சிவத்தம்பி. பெட்டக நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தயாரிப்பு கானா பிரபா.